2015 டிசம்பர் மாத தென்றலில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் ஆசைகள், எழுதியவர் சி எம் முத்து அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இவனுக்கு எப்போதும் தான் போட்டிருக்கிற வார் வைத்த பழுப்பு கலர் கால்சராயும் மேலே சந்தன கலரில் இருக்கிற சட்டை ஒன்று மட்டுமே போதும் என்று இனி வேறு ஒன்றும் தனக்கு தேவையில்லை என்கிற மாதிரியும் நினைத்திருந்தான். அப்போது தனது வயசை ஒத்த கூட்டாளிகளிடம் அடிக்கடி இப்படி சொல்லி ஆனந்தப்பட்டுக் கொள்வான், இல்லையே பரமசிவா, நான் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துட்டா போரும்டா, வேற எனக்கு ஒண்ணுமே வானா. இவன் சதா நேரமும் இப்படி சொல்லிக் கொள்வது தன் வயசையும் சேர்த்துத்தான். இவனது அப்பா தீபாவளி சமயத்தில் நீலக்கலரில் கட்டமும் கட்டத்திற்குள் வெள்ளைப்புள்ளியுமாய் போட்ட ஒரு அழகான சட்டையும் கருப்பும் பழுப்பும் கலந்த மாதிரியான ஒரு வாரில்லாத கால்சராயும் தைத்து கொண்டு வந்து இவனிடம் போட்டுக்கொள்ள சொல்லிக் கொடுத்த போது இவன் அதை வாங்கி வினோதமாக பார்த்தான். இதை போட்டுக்கொண்டால் தான் முன்னே காட்டிலும் கொஞ்சம் நன்றாயிருப்போமோ என்கிற மாதிரி பார்த்தான். அப்போதும் கூட இவன் அந்த புது சட்டைகளை போட்டுக் கொள்ளவில்லை. தெருப்பயல்களிடம் அது பற்றிய தகவலை சொல்லியதோடு அப்பா வாங்கி வந்த அந்த புது சட்டைகள் பிடிச்சிருக்கா என்று அவர்களை கேட்ட போது, டேய் ஜோரான சட்டடா, போட்டா உனக்கு எப்படி இருக்கும் தெரியும்ல, போட்டுக்கடா என்று பயல்கள் குஷிப்படுத்தி சொன்னதை சாக்காய் வைத்தும் தானாய் ஒன்றும் அந்த சட்டையை போட்டுக் கொள்ளவில்லை என்கிற மாதிரியும் நினைத்து போட்டுக்கொண்டான். சட்டைகளை போட்டுக்கொண்டதும் இவன் சும்மா இருக்கவில்லை. இது நல்லா இருக்காமா என்று முதலில் அம்மாவை கேட்டான். பிறகு அப்பா, அக்காள், தங்கை, அண்ணன், தம்பிகள் என்னெல்லாம் மாறி மாறி கேட்டுவிட்டு தெருப்பயல்களிடம் கேட்டான், நீ இப்ப ரொம்ப ஜோர்டா என்ற போது இவன் அந்த வார்த்தையில் மயங்கி போனான். அது உண்மைதானோ என்று ருசிப்படுத்திக் கொள்வதற்காக தன்னை ஒரு சின்ன கண்ணாடி கொண்டு பார்த்தான். அந்த கண்ணாடி அப்போது சட்டைகளோடு தன் முழு உருவத்தையும் பார்க்க தோதானதாக இருக்கவில்லை. அதை மேலும் கீழுமாய் அசைத்து பார்த்தான். அப்போதும் கூட முழு உருவம் கிடைக்கவில்லை. ஒரே சமயத்தில் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் பார்க்க தோதானதாய் ஒரு கண்ணாடி இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிலாகித்து அந்த ஆசையை அப்பாவிடம் வெளிப்படுத்தின போது அவரும் மறுக்காமல் ஆளுயர கண்ணாடி ஒன்று வாங்கி கொடுத்து விட்டார். அப்பா அந்த கண்ணாடியை வாங்கி வந்து வீட்டில் வைத்த நிமிஷத்தில் இருந்தே அதை வினோதமாக பார்ப்பதற்கென்று ஒரு கூட்டமே கூடிவிட்டது. வினோதமாக பார்த்தது போலவே வினோதமாகவும் விமர்சித்தார்கள். அதில் தங்கள் தங்கள் அழகுகளை பார்த்து திருப்திப்பட்டவர்கள் தானும் அது மாதிரி ஒன்று வாங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டும் போனார்கள். முன்பு அப்பா தைத்து கொடுத்த வார் வைத்த அந்த பழுப்பு கலர் கால்சராயும் சந்தன கலர் சட்டையும் இப்போதெல்லாம் சுத்தமாய் அவனுக்கு பிடிக்கவில்லை. அது வெளுத்தும் நைந்தும் கிழிசலாகும் பக்குவத்தில் இருக்கிறது என்கிற மாதிரியும், தான் இப்போது கொஞ்சம் வளர்ந்த நிலையில் அந்த சட்டைகள் தன் உடம்புக்கு தோதுப்படவில்லை என்றும் ஒதுக்க ஆரம்பித்தான். இப்போது அவன் கொஞ்சம் வளர்ந்த நிலையில் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிற விஷயம் இதுதான். மற்றவர்கள் மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. ஒரு பெண்ணுடன் சேர்ந்து போவதை காட்டிலும் அருவறுப்பு உலகத்தில் வேறில்லை. தனக்கு மனைவி இருக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கக்கூடாது. அப்பா, ஐயோ இதென்ன அப்பா, ஒரு ஆண் பிள்ளையை அப்பா என்று அசிங்கப்படுத்தி கூப்பிடும் முறை. சே, அப்பாவும் வேண்டாம், அப்பாவாகி தாத்தாவாகி கிழவனாகி மற்றவர்கள் மாதிரி நாமும் செத்து போய்விடுவோம். உலகத்தில் பிறந்தது சாவதற்கு தானா, நான் சாக மாட்டேன். நான் அப்பாவாக வேண்டாம், தாத்தாவாக வேண்டாம், கிழவன் என்று யாரும் என்னை சொல்லவே கூடாது. அப்பாவானாலும் பரவாயில்லை சாமி, தாத்தாவாகி விடக்கூடாது, கூடவே கூடாது. தாத்தா இதென்ன அசிங்கம், தாத்தா அப்புறம் கிழவன், ஐயோ இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். நான் இப்படியே இப்போது இருக்கிறபடியே இந்த பருவத்துடனேயே பயல்களுடன் விளையாடி கொண்டிருந்தால் எத்தனை சந்தோஷம். மனசுக்குள் இப்போது இருக்கிற திருப்தியும் சந்தோஷமும் இருந்துவிட்டால் போதும் என்று நினைத்தவர் பொருள்களாயினும் உலகத்தில் ஜனித்திருக்கிற எந்த வஸ்துக்களாயினும் தேவையே இல்லை என்பதாய் நினைத்து கொண்டான். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க வீடும் வீடு கூட அவசியமா என்றுதான் ஒருமுறை நினைத்திருந்தான். உலகத்தில் ஜனித்திருக்கிறவைகளில் மனிதர்களை தவிர எதற்கு வீடு இருக்கிறது? ஓ இருக்கிறது, அவைகளுக்கு கூடும் பொந்தும் புதரும் ஒழுங்கிக் கொள்ள இன்னும் எத்தனையோ மறைவான வழிகளும் இருக்கின்றன என்று யோசித்து கொண்ட போதுதான் அவைகளைப் போல் தனக்கும் ஒரு வீடு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது என்று தத்துவவாதிகளின் கோட்பாட்டு எல்லையை தாண்டி கொஞ்சம் மேலே தாவி விளையாட பயல்களும் மைதானமும் வயல்வெளிகளும் தோட்டமும் இருந்துவிட்டால் போதும் என்று மனசு முடிவாய் கொண்டு விட்டது. இந்த நினைப்பும் சிந்திப்பும் இவனது 15 வயது வரைக்கும் தான் இவனால் தாக்கு பிடிக்க முடிந்தது. இவனுக்கு வயசு 16 ஆகியிருக்கிற இந்த பருவத்தில்தான் நெஞ்சில் இத்தனை நாளும் நினைக்காத எதெல்லாமோ தேவையாயிருக்கிற மாதிரி பட்டது. இன்னதென்று இனம் புரியாத தேவைகள் அது. தான் இத்தனை காலமும் அடியோடு வெறுத்திருந்தவர்களை பற்றியெல்லாம் கூட லேசாய் நினைக்கவும் சிந்திக்கவும் ஆரம்பித்திருந்தான். ரோட்டிலோ தெருவிலோ வேறு எங்கேனுமோ வயசு பெண்கள் போய்கொண்டிருந்தால் அவர்களையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கும்படி ஆகிவிட்டது. மனசால் அவைகளை நொறுக்கிவிட பார்த்தும் முடியவில்லை. மீசை அரும்பு கட்ட ஆரம்பத்திலிருந்துதான் இந்த சிக்கல். அடிக்கடி அவர்களை பார்க்கும் போதெல்லாம் மனசை நெருடுகிறது, வியர்க்கிறது, நெஞ்சு பதைக்கிறது. ஏதோ அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு கவர்ச்சியை கண்டு மனசு அறைவாகிறது. அவர்கள் தனக்கு வேண்டும் போல அந்த கவர்ச்சியும் அவர்களிடத்தில் இருக்கிற நுண்மையும் அழகும் வனப்பும் தனக்கு வேண்டும் போல மனசு துடியாய் துடிக்கிறது. எந்த பெண்ணை பார்த்தாலும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் நெஞ்சில் எழுந்தபோது தான் ஒரு காலத்தில் பெண்களை வெறுத்தோமே, எத்தனை முட்டாள்தனம் என்று நொந்து கொள்ளும்படியாயிற்று. பெண் என்பவள் ஆணுக்கு எத்தனை அவசியத்தையும் ஆனந்தத்தையும் தந்துவிடுகிறாள் என்று இப்போது மனசு நினைத்துக் கொள்கிறது. அது இப்போது இவனது வயசு கூடி கூடி 20-22 ஆகிவிட்டிருக்கிற இந்த பருவத்தில் பெண்ணே தன் மனசெங்கனும் எத்தனை கெட்டியாய் வியாபித்துக் கொண்டிருக்கிறாள் என்று ஆச்சரியப்பட்டு போனான். ஒரு பெண்ணை அடைய மற்றவர்கள் மாதிரி நாகரிகத்தையும் தன் தேவைகளையும் அதிகரித்துக் கொள்ளவும் வேண்டுமோ என்று சிந்தித்தான். அவளை அடைய மற்ற ஆண்கள் செய்யும் தந்திர யுக்திகளை எல்லாம் செய்ய முயற்சித்தான். மற்றவர்களைப் போல தானும் கொஞ்சம் வளர்ந்து வரும் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். உடுத்துவதிலிருந்து கைக்கு கடிகாரம், விரல்களுக்கு மோதிரம் என்று வித்தியாசமானான். இவன் தேவைகளாய் நினைக்காத எதுவும் தேவைகளாய் ஆகி கொண்டிருந்தன. ஒரு பெண் இவனுக்கு சொந்தமாய் கிடைத்த போது ரொம்ப மகிழ்ச்சியாயிருந்தது. அவளை சுகிக்கும் போதிருந்த இன்பத்தை காட்டிலும் சுகிக்காதிருந்த நேரங்களில் எத்தனை எத்தனையோ இன்பங்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள் என்று இவனுக்கு பட்டது. ஒரு பெண்ணுடன் இப்படியே இந்த பருவத்துடனேயே இருக்கிற இந்த தேவைகளுடனேயே வாழ்ந்தால் போதும் என்றும், உலகத்தில் வேற எதுவும் இனி தனக்கு தேவையில்லை என்பதாகவும் நினைத்து கொண்ட போது சந்தோஷமாயிருக்கிற மாதிரி இருந்தது. மனிதர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற சைக்கிள், மோட்டார் கார், ரேடியோ, டிவி மற்றும் பற்பலவான நூதன பொருள்கள் எதுவும் தனக்கு தேவையே இல்லை என்பதை விடாப்பிடியாக நினைத்து கொண்டவன் அதெல்லாம் சொத்த ஹம்பக் என்பதையும் நினைத்து கொண்டான். இந்த பொருள்களுக்காகவெல்லாம் பணத்தை விரையும் பண்ணுவதென்பது சுத்த பைத்தியக்காரத்தனமானதும் முட்டாள்தனமானதென்றும் நினைத்து கொண்டான். இந்த மாதிரியான இவனின் நினைப்புகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விடும்படியான காலகட்டங்களும் சூழல்களும் இவனை விடாப்பிடியாய் தாக்கிக் கொண்டே இருந்தன. நெஞ்சில் உண்டாகி இருந்த வன்மயமான நினைப்புகள் எல்லாம் தவிடு பொடியாகின. இப்போது இவன் உன் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை இவன் மனைவி கண்டு கொண்டிருக்கிறாள். அடுத்த வீட்டு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, உறவுக்கார குழந்தை என்று இவன் ஓரொரு குழந்தையையும் தூக்கி மகிழும் போதுதான் தனக்கும் சொந்தமாக ஒரு குழந்தை இருந்தால் எத்தனை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டான். அந்த நினைப்பு வீண் போகவில்லை. அவளை சுவித்ததால் தரித்த குழந்தை பிறந்து வளர்ந்து மழலை மொழியில் இவனை பா என்று கூப்பிட்ட போது அந்த கொஞ்சம் மொழியிலும் ரிதத்திலுமாய் மயங்கி போய் அப்படியே உச்சி மோந்து அக்குழந்தையை அணைத்து கொண்டு அப்பா என்று சொல்லில் ஆனந்தத்தை கண்டான். ஆனாலும் தாத்தாவாகி விடக்கூடாது என்ற நினைப்பையும் கூட இப்போதும் நினைத்து கொண்டான். இவன் வளர வளர இவனது தேவைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தன. இவன் எத்தனைதான் கட்டுப்படுத்தியும் தேவை என்பது தண்டகத்தை அடக்க முடியாததொன்று மாதிரி பற்பல உருவங்கள் கொண்டு வளர்ந்து கொண்டே இருந்தது. இவனுடைய தேவைகள் இன்றில்லாமல் மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மாவின் தேவைகளும், உறவினர்கள், நண்பர்கள் என்கிற பந்துக்களின் தேவைகளும் கூட தன்னுடைய தேவைகள் எனவே ஆகிவிட்டன. இவன் அதற்காகவெல்லாம் சிந்தித்தான், உழைத்தான். இவன் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்த எல்லாமும் இவனை வந்து சேர்ந்தன. முதன் முதலாக தனக்கென்று ஒரு சைக்கிள் வாங்கிய போதுதான் அது அனாவசியம் இல்லை என்று இவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் என்றில்லை, ஒரு மாதம், ஒரு வருடம் என்று சைக்கிள் பற்றியே நினைத்திருந்தான். அதன் போஷாக்குக்காகவும் அதன் அழகுக்காகவும் நிறைய நேரங்களையும் பொருள்களையும் செலவு செய்தான். தான் வேலையேற்று சும்மா இருக்கிற நேரங்களிலெல்லாம் சைக்கிளை சீண்டிக் கொண்டிருப்பது என்பது இவனுக்கு ரொம்ப பிடித்தமான சங்கதியாகி விட்டது. சைக்கிள் மாமா என்று கூப்பிடுகிற அளவுக்கு இவன் அந்த சைக்கிளுடன் ஒன்றியும் பந்தப்பட்டும் போனான். இப்போதெல்லாம் இவனுக்கு உலகத்தில் தோன்றி இருக்கிறது எதுவும் அனாவசியம் இல்லை என்று தோன்றிவிட்டது. உலகினில் எத்தனை எத்தனை இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன என்பதை உணர்ந்த போது விளையாட்டுத்தனமாக கூட தனக்கு இனி அது வேண்டாம், இது வேண்டாம் என்று சிந்திப்பதை தவிர்த்திருந்தான். ரேடியோவும் டெலிவிஷனும் இந்த பிற நூதனமான சாதனங்களும் இவனுக்கு அவசியமாகிவிட்டன. இன்னும் எத்தனை எத்தனை சாதனங்கள் உருவாக போகிறதோ, அவைகளெல்லாம் இவனுக்கு தேவையாகப்பட போகிறதோ. இப்போது அப்பா எப்போதோ வாங்கி தந்திருந்த அந்த ஆளுயர கண்ணாடியில் தன்னை நிதானமாக பார்த்தான். பளபள வென்றிருந்த திரேகம் ஒடுங்கி போய் சுருங்கி போயிருந்தது. தனக்கு வயசாகி விட்டது. தான் தாத்தாவாக போகிறோம். எவ்வளவு சீக்கிரத்தில் காலங்கள் உருண்டோடி போய்விட்டன. தான் எப்படி சிந்தித்திருந்தவைகளிலிருந்தெல்லாம் மாறினோம் என்பதெல்லாம் கற்பனையாய்ப்பட்டன. சின்ன வயசையும் அப்போதெல்லாம் நினைத்து கொண்டிருந்ததையும் நினைக்க நினைக்க வருத்தமாகவும் சந்தோஷமாகவும் கூட இருந்தது. இப்போது ஆக போகிற தாத்தாவை வெறுக்க சுத்தமாய் மனசு இல்லை. எப்போது தாத்தாவாக போகிறோம் என்று மனசு அடித்துக் கொள்கிறது. அட மகனே, உன் பிள்ளை எப்போது என்னை தாத்தாவென்று கூப்பிடப் போகிறான்? பா, சிமேரி குலுக்க இந்த மாதிரி குரல் நினைப்புகளை உதறிவிட்டு மகனை பார்க்கிறார். அவர் உயரத்துக்கு மகன். அம்மா இந்த விதைகளை உங்ககிட்டே கொடுத்து கொல்லையிலே ஊன்ற சொன்னாங்கப்பா. உங்க கையால விதை போட்டா நன்றாக முளைக்குமாம். இவரிடம் விதைகளை கொடுத்து விட்டு மாயமாய் மறைந்து போனான். கையில் விதைகள், அதுவே விருட்சங்கள். அவைகள் விருட்சங்களான பின்னும் மண்ணுக்குள் மடிய போகிற விதைகள். இந்த விதை முளைத்த பிற்பாடு அது செடியாக இருக்கிற பருவத்தில் அதற்கு தேவைப்பட போவது காற்றும் சிறிது நீரும். ஆனால் விருட்சங்களான பின் நிறைய நீர், அண்டம் குலுங்குகின்ற மாதிரியான மழை, வெள்ளம். இன்னும் எத்தனை எத்தனை. நிதானமாக கையிலிருந்த விதைகளை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் போனார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.